எல்லாம் வல்ல இறைவன் திருமலர் அடிகளை சிந்தையில் நிறுத்தி உலகெங்கிலும் கூடியிருக்கக்கூடிய சைவப்பெருமக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தல தரிசனம் நிகழ்ச்சியிலே ஈழத்திலே காட்சி தருகிற அருட்பொழிவோடு அருள் சுரந்து கொண்டிருக்கக்கூடிய சிவாலயங்கள் பற்றிய தொடரிலே இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் யாழ்ப்பாணத்தினுடைய சித்தங்கேணி என்று சொல்லக்கூடிய ஊரிலே அமைவு பெற்றிருக்கக்கூடிய சிவசிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலாகும். அது என்ன சித்தன்கேணி? சித்தன்கேணி என்றால் என்ன என்ற கேள்வியோடு அந்த ஊருக்கு சென்றால் அங்கே நடராஜ பெருமானுடைய திருக்கூத்து தரிசிக்கலாம். அது வேறொன்றுமல்ல, சித்தர்கள் வாழ்ந்த சித்தர்களுடைய பாதங்கள் நடந்து புனிதமான சிறப்புக்குரிய மண் சித்தன்கேணி. சித்தர்கள் பூஜித்த சிவலிங்கத்தையே மூலவராக கொண்ட தெய்வீக பழமையுடன் திகழும் திருக்கோவில் அது. சித்தர்கள் பதித்த விஷ உறிஞ்சிக்கல்லை தன்னுள்ளே கொண்ட காரணத்தால் அந்த ஊரிலே யாருமே இன்று வரை பாம்புக்கடிக்கு உள்ளாவதில்லையாம். அந்த விஷ உறிஞ்சிக்கல் எங்கே இருக்கிறது என்றால் அந்த திருக்கோவிலினுடைய கேணியிலே, அதாவது திருக்குளத்திலே இருக்கிறது. அதனாலே தான் அந்த ஊருக்கே சித்தன்கேணி என்று பெயர் வந்ததாக சொல்லுவார்கள். சித்தன்கேணி திருவூரிலே தனுவோடை என்று சொல்லக்கூடிய பதியிலே, அந்த இடத்துக்கு பெயர் தனுவோடை என்று சொல்லுவார்கள், தனுவோடை பதியிலே எழுந்தருளி இருக்கிறார் சிவகாம சௌந்தரி அம்பாளுடனாக சிவஸ்தம்பரேஸ்வர பெருமான். இந்த ஆலயத்தை அந்த ஆலய சார்ந்த வரலாற்று தகவல்களோடு தரிசிக்க உங்களை அழைத்துச் செல்கிறோம். கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்ற தெளிவான விளக்கத்தை சைவச்சான்றோர்கள் அருளியிருக்கிறார்கள். எனினும் சித்தர்கள் எல்லோருமே என்றுமே ஒரே மாதிரியாக காணப்படவில்லை. எந்த வேளையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியாதபடி விசித்திரமாக வித்தியாசமாக நடந்து கொள்பவர்கள் சிலர் தமக்குள்ளே இருக்கும் சிவானுபவத்தில் திளைத்தபடி பித்தர்களோ என்று சந்தேகப்படும்படி நடப்பவர்கள் சிலர் தம்மை பற்றி மற்றவர்கள் சொல்வதையோ மற்றவர்கள் தம்மை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்வதையோ சிறிதும் விரும்பாதவர்களாயிருப்பவர்கள் சிலர் தம் இறை அனுபவத்தின் அடிப்படையில் மக்களின் ஆன்மீக மேம்பாட்டை கருதி அவர்களுக்கு நல்வழிகாட்டி வருபவர்கள் இவர்களில் சிலர். இவ்வாறாக குறிப்பிட்ட வகையினர்தான் இந்த மண்ணில் உலாவி இருக்க வேண்டும். அதாவது இறுதியாக குறிப்பிட்ட வகையினர்தான், அதாவது மக்களுக்கு நல்வழிகாட்டி தாங்கள் மாத்திரம் பெற்றுக்கொண்ட அந்த சிவானுபூதியை மற்றவர்களும் பகிர்ந்து மற்றவர்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு கொண்டவர்கள் தான் இந்த சித்தன்கேணி பதியிலே வாழ்ந்திருக்க வேண்டும். மனிதர்களை புனிதர்களாக்கும் முயற்சியில் அவர்கள் தான் ஈடுபட்டிருக்க வேண்டும். அவற்றுள் அத்தியாவசியமான ஒரு செயற்பாடாக சிவபூஜையையும் சிவலிங்க வழிபாட்டையும் இங்கே ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் அனைத்து சித்தர்களிடமும் காணப்பட்ட பொதுவான போக்கின்படி எத்தனை சித்தர்கள் இங்கே வாழ்ந்தார்கள், எந்த காலப்பகுதியில் வாழ்ந்தார்கள், என்ன பெயர்களை பூண்டிருந்தார்கள் என்ற வினாக்களுக்குரிய எந்த விடையையும் அவர்கள் விட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்றவை அவர்கள் பூஜித்த சிவலிங்கம், அவர்கள் இங்கே வாழ்ந்ததை உறுதிப்படுத்துகின்ற இந்த ஊருக்குரிய பெயர், அவர்களால் ஆக்கப்பட்டு இந்த ஊரின் பெயரில் ஒரு பகுதியாக அமைந்துள்ள கேணி என்று சொல்லக்கூடிய திருக்குளம் ஆகியவை மட்டும்தான். சித்தர்கள் தொட்ட பணியை அவர்கள் விட்ட இடத்திலிருந்து அவர்களுக்கு பின்னர் வந்த பக்தர்கள் சிலர் தொடர்ந்தனர். குளிர் தரு மரங்கள் நிறைந்த கூடலில் அமைதி கோரோச்சும் சூழலில் சித்தர்கள் உருவாக்கிய கேணிக்கு அண்மையில் மிகச்சிறிய அளவிலான சிவனாலயம் ஒன்றை அமைத்தனர். மூலஸ்தான மூர்த்தியாக சித்தர்களின் சிவலிங்கத்தையே பிரதிஷ்டை செய்தனர். அந்த மூர்த்திக்கு ஸ்ரீ சிவசிதம்பரேஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி என்றும் பெயர் சூட்டினர். ஆகம முறைப்படி பூஜைகள் நடக்கவும் வள்ளி வகைகள் செய்தனர். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பதற்கிணங்க சிறிய அளவில் அமைந்திருந்த அந்த ஆலயம் பெரிய எண்ணிக்கையிலான அடியவர்களை தன்பால் ஈர்க்க தொடங்கியது. அதிகரித்து வரும் அடியார்களின் ஆன்மீக தேவைகளை கருதிக்கொண்டு ஆலயத்தை பெருப்பிக்க வேண்டிய தேவையும் உருவாக தொடங்கிற்று. கிறிஸ்துக்கு பிறகு 1850 ஆண்டளவில் ஞானியார் என்று பெயர் கொண்ட ஒரு பெரியவர் தனுமோடு என்ற காணியையும் பனந்தோட்டங்களையும் பல வயல் நிலங்களையும் நன்கொடையாக கொடுத்து தன் பேருக்கேற்றபடி தான் ஞானவான் மட்டுமல்லாமல் தான் ஒரு தானவான் என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டார். நல்லவர்கள் செய்யும் நற்செயல்கள் எதுவும் தனித்து நின்று விடுவதில்லை. ஞானியார் ஒரு தானவானாக அளித்த நன்கொடை சபாபதி பாலசுப்பையர் என்ற சிவபிராமணருடைய உள்ளத்தில் ஊற்றெடுத்த வள்ளன்மையை பிரவாகிக்கச் செய்ய சிவபெருமானுக்கு பரிவார மூர்த்திகள் அமைக்கவும் திருவீதிகள் இரண்டினை உருவாக்கவும் வாய்ப்பாக தன்னுடைய காணியின் பெரும்பகுதியை, அதாவது தன்னுடைய நிலத்தின் பெரும்பகுதியை ஆலய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தார். ஆக இந்த ஞானியாரும் பாலசுப்பையர் என்கிற அந்தணரும் சேர்ந்து எடுத்த முயற்சி சிவபெருமானுக்கு இந்த ஊரிலே ஒரு ஆலயம் அமைவதற்கு வித்திட்டது. இது நடந்தது 1850களில். பெருஞ்செல்வந்தராகவோ நில உடைமையாளராகவோ கருதப்பட முடியாத இவர்கள் இந்த அறப்பணி ஆற்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது அவர் தன் மீது கொண்டிருந்த அத்தியந்த பக்தியும் ஈடுபாடும் என்பதையே உலகத்திற்கு உணர்த்துவதாக இருந்தது. இதை உலகம் அறிய வேண்டும் என்றும் இறைவன் திருவுள்ளங்கொண்டான். அவரும் அவருடைய பரம்பரையினருமே என்றுமே தனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று எழுதாத விதியாக ஆக்கிக் கொண்டான். சித்திரகளின் ஆசி, சிவாச்சாரியர்களின் கிரிய சிறப்பு, அறங்காவலரின் ஆர்வம், சிவப்பரம்பொருளின் அருள்வீச்சு ஒன்றுக்கொன்றும் முரண்படாத இவை தனித்தும் ஒன்று சேர்ந்தும் பக்தர்களின் உள்ளங்களில் ஏற்றி வைத்த நம்பிக்கை ஒளியில் ஆலயத்தின் வளர்ச்சி துரித கதியில் தொடர்ந்தது. மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், சிதம்பரேஸ்வர பெருமான், அம்பாள், அழகுக்கு உவமை இல்லாத சிவகாம சௌந்தரி, விநாயக பெருமான், முருகன், சிவகாமி அம்பாள் சமேத நடராஜ பெருமான், பைரவர், சூரியன், அருணாசலேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய ஏகதள ஸ்தூபிகள் அமைக்கப்பட்டுள்ளன. துர்காலட்சுமி, சரஸ்வதி, பிரதோஷநாயகர், சந்திரன், நவகிரகங்கள், தட்சிணாமூர்த்தி, நால்வர், நந்திபலிபீடம் ஆகியோருக்கு சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் உண்டு. இந்தியாவில் உள்ள பஞ்சபூதஸ்தலங்களான வன்மீகநாதர், ஜம்புகேஸ்வரர், காளகத்தீஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், சிதம்பரேஸ்வரர், இந்த மூர்த்திகள் எல்லாவற்றையும் இந்த ஆலயத்திலே தரிசிக்கக்கூடிய வகையிலே பஞ்சலிங்க சன்னிதியும் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஈழத்தமிழர்களின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர் ஷேர்பொன் ராமநாதன். அவருடைய தந்தையார் பொன்னம்பலவான முதலியார் காசி யாத்திரையை நிறைவு செய்து 1870 இந்நாட்டுக்கு திரும்பிய வேளையில் கொண்டு வந்த சிவலிங்கம் ஒன்றை 1890 வாங்கிய ஞானியார் அந்த லிங்கத்தையும் இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்வித்தார். ஆலயத்தின் முதலாம் வீதி பரிவார தெய்வங்களையும் இரண்டாம் வீதி வசந்த மண்டபம், வைரக்கற்களால் கட்டப்பட்ட அமிர்த புஷ்கரணி என்கிற தீர்த்தக்கேணி, திருநந்தவனம் முதலியவற்றையும் கொண்டு விளங்க பல்வண்ண பூச்செடிகள், வில்வமரமாக முதலியவற்றை கொண்ட ஆலயத்தினுடைய மூன்றாவது திருப்பெரும்பீதி என்று சொல்லக்கூடிய ரதவீதி, பஞ்ச ரதத்தரிப்பு மண்டபம், சித்தர்கள் அமைத்த திருக்கேணி, சிறியோர் பைரவராலயம் ஆகியவற்றுடன் திகழ்கிறது. இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கக்கூடிய நவகிரக சன்னதி தேர் வடிவில் அமைந்திருப்பது புதுமையானது. ஆகம விதிப்படி இந்த சிவகாம சுந்தரி சமேத சிதம்பரேஸ்வர பெருமானுக்கு 4 பூஜைகள் நடைபெறுகின்றன. சோமவாரம், பிரதோஷம், சிவராத்திரி முதலிய நாட்களிலே விசேட பூஜை நடக்கிறது. கேதார கௌரி விரத காலங்களில் அடியார்களே லிங்கம் அமைத்து அபிஷேகம் பூஜை செய்தல் நடக்கிறது. திருக்கார்த்திகை தீப பூஜையில் சுமங்கலி பெண்கள் பக்திபூர்வமாக ஈடுபடுகின்றார்கள். நவராத்திரி காலத்தில் முப்பெருந்தேவியருக்கு நடக்கிற கொலு வழிபாடு, சிறுவர் சிறுமியரின் கலை நிகழ்ச்சிகள் குறிப்பிடத்தக்கனவாக இருக்கின்றன. இதைவிட ஆனி உத்தரத்தை நடராஜ பெருமானுடைய 6 மகா அபிஷேகங்களிலே மிகச்சிறப்பானவை 2 அபிஷேகங்கள். ஒன்று, உத்தராயணத்தை ஆரம்பமாக கொண்டிருக்கக்கூடிய தைக்கு ஆரம்பமாக இருக்கிற மார்கழி மாதத்தில் நடக்கிற மார்கழி திருவாதிரை மகாபிஷேகம், அதே போல தட்சிணாயனத்துக்கு முன்னதாக ஆனி மாதத்திலே நடக்கிற ஆனி மகாபிஷேகம் என்கிற, அதிலே ஆனி உத்தரம் என்கிற அந்த 2வது மகாபிஷேகத்தை இறுதியாக கொண்டு, நிறைவு நாளாக கொண்டு, தீர்த்த உற்சவமாக கொண்டு பிரம்மோற்சவம் இந்த ஆலயத்தில் 1913 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு 2013 ஆண்டு வரை 100 ஆண்டுகளாக ஆனி உத்தர பிரம்மோற்சவம் இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த உற்சவத்தின் போது இரவு திருவிழாக்களிலே, இரவு நேரத்திலே சுவாமி ஜாகத்துக்கு முன்னாக எழுந்தருளுகிற போது, ஜாக தரிசனத்தின் போது முறையே தினமும் வேத பாராயணம், திருமுறை பாராயணம், புல்லாங்குழல் இசை, குரல் இசை, நாதஸ்வரகானம், மிருதங்க இசை, வீணாகானம், நிறுத்தம் ஆகிய கலை வடிவங்களால், கலை உபச்சாரங்களால் இறைவனை மகிழ்விப்பது ஈழத்தில் இந்த ஆலயத்துக்கே உரிய சிறப்பம்சமாகும். விநாயகர், நடராஜ பெருமான், சிவகாமி அம்பாள், சுப்பிரமணிய சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அற்புதமான அலங்காரங்களுடன் அவர்களுக்குரிய தேர்களிலிருந்து 3வது திருவீதியில் வலம் வருதல், அடுத்த நாள் அதிகாலையில் அதாவது ஆனி உத்தரத்தன்று நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் நடக்கிற ஆனி உத்தர மகா அபிஷேகம், ஆனி உத்தர தரிசனம், நண்பகலில் அமிர்த புஷ்கரணியில் நடக்கிற தீர்த்த திருவிழா, அடுத்த நாள் பௌர்ணமியில் நடக்கிற சகஸ்ட சங்காபிஷேகம், அன்று இரவு நடக்கிற பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் ஆகிய எல்லாமே அடியார்களை பக்தி வெள்ளத்தில் ஆழ்த்தி பரவசப்படுத்தும் பண்பு கொண்டவை. மார்கழி திருவம்பாவை காலத்தில் அலங்கார திருவிழாக்கள் நடக்கின்றன. இறுதி நாளுக்கு முதல் நாள் தேர்த்திருவிழாவும், இறுதி நாளான திருவாதிரி அன்று ஆர்த்ரா தரிசனமும் ஆர்த்ரா அபிஷேகமும் அடியார்களுடைய மனங்களை விட்டகலாத நிகழ்ச்சிகள். சித்தங்கேணி தனுவோடைப்பதி சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் 1வது பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எந்த ஆண்டு நடைபெற்றது என்று அறிய முடியாது இருக்கிறது. காலத்திற்கு காலம் இடம்பெற்ற திருத்த வேலைகள், வண்ணப்பூச்சுக்கள், கோவிட் கட்டட விஸ்தரிப்புகள் போன்றவற்றை அடுத்து முறையே 1890 ஆண்டு, 1912 ஆண்டு, 1945 ஆண்டு, 1977 ஆண்டு, 1984 ஆண்டு, 1997 ஆண்டுகளில் கும்பாபிஷேக வைபவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கோபுர தரிசனம், கோழி புண்ணியம் என்ற ஆன்றோர் வாக்கை நினைவில் நிறுத்தி 1908 ஆண்டளவில் வைரக்கற்களால் அமைக்கப்பட்டிருந்த அடித்தளத்தின் மேல் நீண்ட இடைவெளியின் பின் மிக கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் ராஜகோபுரத்துக்கு 1977 ஆண்டில் மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. உள்நாட்டு போர் ஓய்ந்து யாழ்ப்பாணத்துக்கும் ஏனைய மாவட்டங்களுக்கும் இடையிலான போக்குவரத்து சீராக நடைபெறத் தொடங்கியதை அடுத்து ஆலயம் முற்றுமுழுதாக புனரமைக்கப்பட்டு புது வடிவமும் புது வண்ணமும் பெற தொடங்கியதை அடுத்து 2010 ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆகிய 10 மாதம் 29 தேதி 33 குண்டங்கள் போட்டு த்ரியத்ரிம்சத் குண்டபட்சமாக மகா கும்பாபிஷேகம், உத்தமோத்தம பட்ச மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. இவ்வாலய வரலாற்றில் புனிதம் நிறைந்த புண்ணிய நிகழ்ச்சியாக இந்த 2010 ஆண்டின் மகா கும்பாபிஷேகத்தை கருதலாம். இவ்விழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் பெற்ற அடியார்களின் உள்ளங்களில் அது என்றென்றும் நீடித்து நிலைக்கும் அரிய நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. இசை, நடனம், ஓவியம் போன்ற நுண்கலைகளில் இளம் சந்ததியினர் ஈடுபடுவதை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களின் சமய அறிவை விருத்தி செய்வதற்கும் திருவிழா காலங்களில் மாணவர் மத்தியிலே போட்டிகளை நடத்தி பரிசு வழங்கும் வழக்கம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வாலயத்தில் காணப்படுகிறது. ஆலய குருக்கள்மார், அறங்காவல சபையினரின் கூட்டு முயற்சி இது. ஜாக தரிசனத்தின் போது கலாபூர்வமான உபச்சாரங்களை இளம் பிள்ளைகளை கொண்டு வழங்க வைப்பதும் ஒரு வகை ஊக்குவிப்பாகும். இந்த ஊக்குவிப்பினாலே ஆலயமானது ஒரு ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் கலைத்துவ நிலையமாக, கலை வளர்க்கும் ஒரு கலைக்கூடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இது சித்தங்கேணி சிதம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்பாக கருதலாம். இலங்கையிலே உள்நாட்டு போர் உக்கிரமடைந்து மக்கள் அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் வடித்து அங்குமிங்கும் அலைந்து திரிந்த வேளையில் 1008 தீபமேற்றி இறையருளை வேண்டி ஆராதனை செய்ததும், நவக்கிரக மகாஜாகம் செய்ததும், 20 அடி உயரமான விநாயகப் பெருமானின் திருவுருவப் பவனி நடைபெற்றதும், இன மத மொழி பேதமின்றி இந்நாட்டு மக்கள் அனைவரதும் விடுவிற்காக, அமைதி, சமாதானம், சந்தோஷம் முதலியவற்றுக்காக இவ்வாலயத்தை சார்ந்தவர்கள் கொண்டுள்ள ஆழ்ந்த அக்கறையின் வழிபாடாகும். சித்தங்கேணி சிதம்பரேஸ்வர பெருமானை மனம் மொழிமைகளால் நிதமும் நினைந்து துதித்து வணங்குவோர் நிறைவும் நிம்மதியும் பெற்று வாழ்வர் என்பதற்கு சான்று தரும் அடியார்கள் பலரை கொண்டுள்ள சிறப்புமிக்க இவாலயத்துக்குச் செல்வோம். உமை வாட்டும் உட்பகைகளும் புறப்பகைகளையும் வெல்வோம். அவன் பாத தரிசனம் பாவ விமோசனம் என கொள்வோம். நன்றி.